எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், குடும்ப இறைவேண்டலின் பலன்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலின் 9 இறுதி பிரிவில் திருமண உறவிலும் குடும்ப வாழ்விலும் நிலவும் ஆன்மீகத்தின் ஒரு சில பரிமாணங்களை எடுத்துரைத்துள்ளார். அந்த பிரிவில் இயேசுவின் உயிர்ப்பின் ஒளியில் இறைவேண்டலில் ஒன்று கூடுதல் என்ற பகுதியின் 318 பத்தியில் திருத்தந்தை பதிவு செய்துள்ள கருத்துக்கள்.
தம்பதியர் பாஸ்கா பேருண்மை மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குடும்ப இறைவேண்டல் ஒரு சிறப்பான முறையில் வெளிப்படுத்துகிறது மற்றும் அந்நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது. தினமும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி வாழும் கடவுளின் முன் குடும்பமாக கூடி நம் கவலைகளை அவரிடம் எடுத்துச் சொல்லி நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக மன்றாடலாம். இன்னல்களை எதிர்கொள்ளும் நபர்களுக்காக ஜெபிக்கலாம். நாம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உதவுமாறு அவரிடம் கேட்கலாம். வாழ்வுக்காகவும் அதில் அடையும் ஆசீர்களுக்காகவும் நன்றி கூறலாம். நம் அன்னை மரியா தனது தாய்மைக்குரிய அரவணைப்பில் நம்மை பாதுகாக்குமாறு வேண்டலாம். எளிய சொற்களை கொண்ட ஒரு சில நிமிட இறைவேண்டல் நம் குடும்பங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொணரும். பல்வேறு பொதுவான பக்தி முயற்சிகள் பல குடும்பங்களுக்கு ஆன்மீக கருவூலமாக அமைந்துள்ளன. குடும்பமாக கூடி இறைவேண்டல் செய்வது திருப்பலியில், குறிப்பாக ஞாயிறு திருப்பலியில் குடும்பமாக பங்கு கொள்வதில் உச்சநிலையை எட்டுகிறது. குடும்பங்களோடு திருவிருந்தை பகிர்ந்து கொள்வதற்காக இயேசு அவற்றின் கதவுகளை தட்டுகிறார். அந்த திருவிருந்தில் தம்பதியர் தங்களை ஒன்றிணைக்கின்ற மற்றும் கடவுள் சிலுவையில் மனித சமுதாயத்தோடு நிலைப்படுத்திய உறவை சிந்திக்க வைக்கின்ற பாஸ்கா உடன்படிக்கையை எப்போதும் புதுப்பிக்கலாம். திருநற்கரணை கிறிஸ்துவின் மீட்பு பணி நடந்தேறிய புதிய உடன்படிக்கையின் அருள் அடையாளமாகும். இவ்வாறு திருமண வாழ்வுக்கும் திருநற்கரணைக்கும் இடையே உள்ள நெருங்கிய பிணைப்பு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. திருநற்கரணை என்னும் ஆன்மீக உணவு தம்பதியருக்கு வலிமையை அளிக்கின்றது. அதோடு இல்லத் திரு அவையாக ஒவ்வொரு நாளும் திருமண உடன்படிக்கையை வாழ்வதற்கு தேவையான உந்து சக்திகளையும் அந்த உணவு வழங்குகின்றது.
வாரம் ஒரு அலசல், பிறருக்காக வாழ்கின்ற இயற்கை.
அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்த நில்லம்.
துளசி கவுடா, இவர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் மிகவும் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆர்வலர். பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் பற்றிய பரந்த அறிவை கொண்டுள்ள இவர் காடுகளின் கலைக்களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகின்றார். மரங்களின் தேவதை எனவும் போற்றப்படும் இவர் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தான் வாழும் பகுதிகளில் புதிய புதிய மரக்கன்றுகளை நட்டு அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனது சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றார். சுற்றுச்சூழல் பற்றிய தனது அறிவை தனது இடத்திற்கு வருகின்ற புதிய தலைமுறைகளோடு ஆர்வமுடனும் இவர் பகிர்ந்து கொள்கின்றார். இந்த இவரது மகத்தான அர்ப்பணத்தை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் 4th உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருதை அறிவித்தது. துளசி கவுடா அவர்கள் அந்த விருதை நடப்பு நவம்பர் மாதம் 9 தேதி, அதாவது கடந்த செவ்வாயன்று, இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களிடமிருந்து பெற்றார். அச்சமயத்தில் 77 வயது நிரம்பிய துளசி கவுடா அவர்கள் சாதாரண எளிய வேஷ்டி போன்ற மரபு ஆடையில் மேல் சட்டையின்றி வெற்றுக்காலோடு கம்பீரமாக நடந்து சென்றபோது அரங்கத்தில் பலத்த கைதட்டல்கள் ஒலித்தன. துளசி கவுடா அவர்கள் பத்மஸ்ரீ விருதை பெற்ற அதே நிகழ்வில் அவர் உட்பட 61 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட 119 பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன.
பத்மஸ்ரீ துளசி கவுடா அவர்கள் 1944 கர்நாடகா மாநிலத்தின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஹொன்னாலி என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஹலாக்கி என்ற பழங்குடியினத்தை சேர்ந்த இவர் தனது 2வது வயதில் தந்தையை இழந்தார். சிறுமியாக இருந்தபோதே தன் தாயோடு சேர்ந்து நாற்று பண்ணைகளில் வேலை செய்ய துவங்கினார். பள்ளிக்கூட வாசனையே அறியாத இவருக்கு வளர் இளம் பருவத்திலேயே திருமணமும் நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு நடத்திய நாற்று பண்ணைகளில் தினக்கூலியாக வேலை செய்த இவரது திறனைக் கண்ட வனத்துறை இவரை நிரந்தர பணியில் சேர்த்து கொண்டது. துளசி கவுடா அவர்கள் 15 வருடங்கள் வனத்துறையில் வேலை செய்த பின்னர் தனது 70வது வயதில் ஓய்வு பெற்றார். பணி ஓய்வும் வயதும், மிக குறைந்த ஓய்வு ஊதியமும், குடும்பத்தின் ஏழ்மையும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இவரது ஆர்வத்திற்கு தடையாக இருப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் துளசி கவுடா அவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகும் நடவு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்.
துளசி கவுடா அவர்கள் வளமான நிலங்கள் தரிசாக மாறுவதை தடுக்க இதுவரை 30,000 மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டுள்ளதோடு அவற்றை பராமரித்தும் வருகின்றார். இவர் நட்ட மரக்கன்றுகள் 100,000 அதிகம் என்று சில குறிப்புகள் கூறுகின்றன. காடுகள் பராமரிப்புக்கும் தரிசு நிலங்கள் வளமடையவும் நற்பணியாற்றி வரும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் IPVM எனப்படும் இந்திரா பிரியதர்ஷினி விரிக் சமித்ரா விருதை 1986 இவர் பெற்றார். இது தவிர பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ துளசி கவுடா அவர்கள் வனத்துறையில் வேலைக்குச் சேர்ந்த துவக்கத்தில் தேக்கு தோட்டத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். பின்னர் இவர் அத்தி, பலா, நந்தி மற்றும் ஏனைய பெரிய மர வகைகளை பற்றி மேலும் அறிய தனது சொந்த முயற்சிகளை மேற்கொண்டார். தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் அவற்றின் பயன்பாடு பற்றிய இவரது ஏராளமான அறிவு இவரை சந்தித்த பலரை ஆச்சரியமடைய செய்து வருகின்றது. மேலும் இவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி வருகின்றார் என்று விக்கிபீடியா உள்ளிட்ட பல்வேறு செய்திகள் கூறுகின்றன.
என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம்.
அன்பு இதயங்களே, இப்புவியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் கூடினால் உலகில் பல கோடி மக்கள் கடும் வெப்பம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் துன்புற வேண்டியிருக்கும் என்று அறிவியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பேரிடர்களை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எதிர்கொண்டு வருவதை நாம் அறிவோம். இந்நிலையில் கிளாஸ்கோவில் 2 வாரங்களாக நடைபெற்ற காலநிலை மாற்ற 26வது உலக உச்சி மாநாட்டிலும் முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. பசுமை இல்ல வாயுக்களை உமிழும் மோசமான புதைப்படிவ எரிபொருளான நிலக்கரியின் பயன்பாட்டை குறைப்பதற்கு இம்மாநாட்டில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே காலநிலை மாற்றம் குறித்த முதல் உலகளாவிய ஒப்பந்தம் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு நாடுகளின் ஒருமித்த ஒப்புதலை பெறுவதில் இழுபறி ஏற்பட்டதால் நவம்பர் 12 இவ்வெள்ளியன்று நிறைவு பெறுவதாய் திட்டமிடப்பட்டிருந்த இந்த உலக மாநாடு நவம்பர் 13 இச்சனிக்கிழமையன்று நிறைவு பெற்றது. இம்மாநாட்டில் ஏறத்தாழ 200 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர்.
புவி மண்டலத்தை மாசுபடுத்தும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் ஏறத்தாழ 40 விழுக்காட்டிற்கு நிலக்கரியே காரணம். எனவேதான் COP26 எனப்படும் இந்த உலக மாநாட்டில் நிலக்கரி பயன்பாட்டை படிப்படியாக ஒழிக்க வேண்டும் என்பதை உலக நாடுகள் ஒருமித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு இந்தியா, சீனா போன்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நிலக்கரி பயன்பாட்டை படிப்படியாக ஒழிப்பது என்பதற்கு பதிலாக நிலக்கரி பயன்பாட்டை படிப்படியாக குறைப்பது என ஒரு சில மாற்றங்களுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் அந்நிகழ்வின் போது உரையாற்றிய இந்த உலக மாநாட்டின் தலைவர் அலோக் சர்மா அவர்கள், வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒப்பந்தம் இப்புவியின் சராசரி காலநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் கூடாமல் இருப்பதற்கு முக்கிய பங்காற்றும் என்றும், நாடுகள் இதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கண்ணீரோடு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அலோக் சர்மா அவர்கள், இந்த ஒப்பந்தம் ஒரு சில மாற்றங்களோடு நிறைவேற்றப்படுவதற்கு காரணமான இந்தியாவும் சீனாவும் காலநிலை மாற்றத்தால் கடுமையாய் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கோபத்தோடு கூறினார். இன்னும் இவ்வுலக மாநாட்டின் நிறைவில் காணொலி வழியாக பேசிய ஐநா தலைமை பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் அவர்கள், இந்த ஒப்பந்தம் முக்கியமானது என்றாலும் காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்று கூறியுள்ளார்.
The time has passed for diplomatic niceties. If governments, especially G20 governments, do not stand up and lead these efforts, we are headed for terrible human suffering. But all countries need to realize that the old carbon burning model of development is a death sentence for their economies and for our planet.
கிளாஸ்கோவில் நடைபெற்ற ஐநாவின் காலநிலை மாற்ற COP26 உச்சி மாநாடு பற்றி நவம்பர் 14 இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளுக்கு பொறுப்பானவர்கள் துணிவு மற்றும் தொலைநோக்கு பார்வையோடு காலநிலை மாற்றத்தை தடுக்கும் நடவடிக்கைகளில் இப்பொழுதே செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பூமியின் அழுகுரலோடு இணைந்து வறியோரின் அழுகுரலும் இந்த மாநாட்டில் ஒலித்தன என்றும் திருத்தந்தை கூறினார். அதோடு ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவை துவக்கியுள்ள ஒருங்கிணைந்த சூழல் இயலை ஊக்குவிக்கும் லவுதாத்தோ சி களப்பணி திட்டத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு திருத்தந்தை அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார்.
Unito al grido della terra è risuonato nei giorni scorsi al vertice delle Nazioni Unite sul cambiamento climatico, COP26, a Glasgow. Incoraggio quanti hanno responsabilità politiche ed economiche ad agire subito, con coraggio e lungimiranza. Al tempo stesso invito tutte le persone di buona volontà ad esercitare la cittadinanza attiva per la cura della casa comune.
அன்பு இதயங்களே, ஆறுகள் தங்களின் நீரை தாங்களே குடிப்பதில்லை, மரங்கள் தங்களின் கனிகளை தாங்களே உண்பதில்லை, சூரியன் தனக்கே ஒளி கொடுப்பதில்லை, மலர்கள் தங்களின் நறுமணங்களை தங்களுக்காக பரப்புவதில்லை. இவ்வாறு மற்றவருக்காக வாழ்வது இயற்கை விதித்த சட்டம். நாம் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வதற்காக பிறந்திருக்கின்றோம். நாம் மகிழ்வாக இருக்கும்போது வாழ்க்கை நல்லதாக தெரிகின்றது. நம்மால் மற்றவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவ்வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியுள்ளார். ஐநாவின் கூட்டரஸ் அவர்கள் கூறியிருப்பது போன்று காலநிலை மாற்றம் உருவாக்கியுள்ள பாதிப்புகள் இப்பூமி கோளத்திற்கு மரண அச்சுறுத்தலை முன்வைத்துள்ளன. இந்த அச்சுறுத்தலை தணிக்கும் முயற்சியில் பத்மஸ்ரீ, துளசி கவுடா போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்களை ஈடுபடுத்தியுள்ளனர். இதனால் அவர்கள் தங்களை சுற்றியிருப்போர் நலமாகவும் மகிழ்வாகவும் வாழ உதவி வருகின்றனர். எனவே அன்பு இதயங்களே, நாமும் நாளைய தலைமுறை வளம் பெற சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை நடுவோம், சூழல் இயலை பேணி பாதுகாப்போம், சூழல் இயலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களை தவிர்த்து வாழ்வோம், பிறர் வாழவும் தூண்டுவோம், தூண்டுதலாகவும் இருப்போம், மறு சுழற்சிக்கு பயன்படாத பொருட்களை முற்றிலும் தவிர்த்திடுவோம், நாம் வாழும் இந்த பூமி கோளத்தை பாதுகாக்க நல் மாற்றத்தை உருவாக்குவோம்.
இந்த பூவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய், மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தாய், உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய், உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய், முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்த உனது ஆட்சி அமைப்பே, சமநீதி மலரச் செய்வே, அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள்,
பிறருக்காக வாழ்கின்ற இயற்கை. இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
திருமுழுக்கு பெற்ற அனைவரும் புனிதத்துவத்திற்கு அழைப்பு பெற்றுள்ளார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களின் தனிப்பட்ட குடும்ப, சமுதாய மற்றும் ஆன்மீக வாழ்வில் திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதலின் அருளை வெளிப்படுத்துபவர்களாக இயேசுவின் குருத்துவத்தில் பொது நிலையினர் பங்கு பெறுகின்றனர் என நவம்பர் 15 இத்திங்கட்கிழமை பிரான்சிஸ்கன் பொது நிலையினர் சபையின் அங்கத்தினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது உரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிரான்சிஸ்கன் பொது நிலையினர் சபையைச் சேர்ந்தவிடம் புனிதத்துவத்திற்கு விடப்பட்டுள்ள அழைப்பு மனமாற்றத்திற்கும் இறைவனால் கவரப்பட்டு ஆளப்படுவதற்கும் விடப்பட்டுள்ள அழைப்பாகும் என உரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பாவ பரிகார செயல்களை ஆற்றுவது மனமாற்றத்திற்கான பாதை என அசிசியின் புனித பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். தான் பாவத்தில் இருந்தபோது தொழுநோயாளர்களை சந்திப்பது தனக்கு கசப்பான அனுபவமாக இருந்ததாகவும், மனமாற்றத்தின் பாதையில் இறங்கிய போது அதுவே மகிழ்ச்சியை தரும் நடவடிக்கையாக மாறியதாகவும் அசிசியன் புனித பிரான்சிஸ் அவர்கள் எழுதியுள்ள வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கடவுளே முதல் அடியை எடுக்க வைத்து புனித பிரான்சிஸ் அவர்களை வழிநடத்தினார் என எடுத்துரைத்தார்.
குரோவேஷிய அரசு தலைவர் ஜோரான் மிலானோவிச் அவர்கள் இத்திங்கள் காலை திருத்தந்தையை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திங்கள் காலை உள்ளூர் நேரம் 10 மணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து ஏறக்குறைய 30 நிமிடங்கள் உரையாடிய குரோவேஷிய அரசு தலைவர், அதன்பின் திருப்பிடச் செயலர் பியத்ரோ பரோலின், திருப்பிடத்தின் பன்னாட்டு உறவுகள் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவுகள் நிலவி வருவது குறித்த பாராட்டு இந்த சந்திப்புகளின் போது வெளியிடப்பட்டதோடு, இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேலும் முன்னேற்றப்பட வேண்டும் என்ற ஆவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் திருப்பிட தகவல் தொடர்புத்துறை தெரிவித்தது. போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவில் வாழும் குரோவேஷிய மக்களின் இன்றைய நிலைகள் குறித்து உரையாடிய இவர்கள் பல அனைத்துலக மற்றும் தள விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடலை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய துன்ப நிலைகள் குறித்து பேச துவங்கும் ஞாயிறு நற்செய்தி வாசகம் அதன் 2 பகுதியில் நாளைய நம்பிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து நமக்காக காத்திருக்கும் வருங்கால மீட்பை விவரிக்கின்றது என நவம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமையன்று சிறப்பிக்கப்பட்ட உலக வறியோர் நாளையொட்டி வழங்கிய மறையுரையில் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். நவம்பர் 14 ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்ட 5வது உலக வறியோர் நாளன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை தன் மறையுரையில் இன்றைய துன்ப நிலைகளையும் நாளைய நம்பிக்கைகளையும் இயேசுவின் பார்வையில் உற்று நோக்குவோம் என்ற அழைப்பை விடுத்தார். பெரும் இன்னல்கள், வன்முறை, வேதனைகள் மற்றும் அநீதிகளை உள்ளடக்கிய ஒரு வரலாற்றிற்குள் வாழ்ந்து வரும் நாம் விடுதலைக்காக காத்திருக்கின்றோம் என உரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அனைத்திற்கும் மேலாக சமுதாயம் என்ற இணைப்புச் சங்கிலியின் பலவீனமான வளையமாக இருக்கும் ஏழைகள் எப்போதும் காயப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிதித்து நசுக்கப்பட்டவர்களாக உள்ளனர் என்பதையும் சுட்டிக்காட்டினார்.
உலகப் பொருட்களும் உடல் வெளி தோற்றங்களும் ஒருநாள் மறைந்து போகும். ஆகவே விசுவாசிகள் அனைவரும் இறைவார்த்தையை அடிப்படையாகக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை அழைக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். நவம்பர் 14 இந்நாயிறன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட உலக வறியோர் நாள் திருப்பலியை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்றிய பின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு நண்பகல் 3 வேளை ஜெப உரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இறைவார்த்தைகள் தவிர அனைத்தும் மறைந்துவிடும் என இன்றைய நற்செய்தியில் கூறும் இயேசு மண்ணுலகில் விண்ணுலகை கட்டியெழுப்ப அழைப்பு விடுக்கிறார், ஏனெனில் நன்மைகள் இப்போதும் இழக்கப்படுவதில்லை, அவை என்றும் நிலைத்திருக்கும் என்று விளக்கிக் கூறினார்.
நவம்பர் 14 ஞாயிறன்று கத்தோலிக்க திருஅவையில் சிறப்பிக்கப்பட்ட உலக வறியோர் நாள் நிகழ்ச்சிகளையொட்டி உலகின் அனைத்து வறியோருக்கும் என காணொலி செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஃப்ரெத்தல்லோ, அதாவது சகோதரர் என்ற பெயருடன் உலகின் வறியோருக்கு உதவி வரும் அமைப்பு திருத்தந்தையின் அழைப்பின் பேரில் உலகின் வறியோர் அனைவரையும் இணைத்து அரை மணி நேர இறைவேண்டலுக்கு ஏற்பாடு செய்துள்ளதையொட்டி திருத்தந்தையின் இந்த செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது.
இவ்வாண்டு டிசம்பர் 2 முதல் 6 வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சைப்ரஸ் மற்றும் கிரேக்க நாட்டில் மேற்கொள்ளும் திருத்தூது பயணம் குறித்த விவரங்களை திருப்பிடம் வெளியிட்டுள்ளது. டிசம்பர் 2 ரோம் ஃபியூமிச்சினோ விமானத்தளத்திலிருந்து உள்ளூர் நேரம் 11 மணிக்கு தன் பயணத்தை துவக்கும் திருத்தந்தை சைப்ரஸ் தலைநகர் நிக்கோசியாவுக்கு அருகில் உள்ள லார்னாக்கா விமானத்தளத்திற்கு பிற்பகல் உள்ளூர் நேரம் 3 மணிக்கு சென்றடைகின்றார். அங்கு நடைபெறும் வரவேற்பு நிகழ்வுகளுக்கு பின் அருள்பணியாளர்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள், வேதியர், கத்தோலிக்க இயக்கங்கள் ஆகியோரை முதலில் சந்திக்கும் திருத்தந்தை அன்று மாலையே அரசு தலைவரையும் அரசு அதிகாரிகளையும் அரசு தூதர்களையும் சந்திப்பார். டிசம்பர் 4 சைப்ரஸ் நாட்டிலிருந்து விடைபெறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்து கிரேக்க நாடு சென்று அரசு தலைவர், பிரதமர், அரசு அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்த பின் கிரேக்கத்தின் ஆர்த்தடாக்ஸ் பேராயர் அவர்களையும் சந்திக்கின்றார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.